ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 40. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர், சிவ தத்துவத்தை நன்கறிந்து பரப்பியவர். இதுவரை சிவபெருமானது அழகிய அற்புதமான திருவிளையாடல்கள் பற்றிய கதைகளை கூறினீர்கள். தந்தையே, மிக்க வீரனான வீரபத்ரன் தட்சிணது வேள்வியை அழித்து கயிறு சென்றானே, அதன் பின் என்ன ஆயிற்று என்பதை எங்களுக்கு கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீ ருத்ரனது படைகளால் உடல் சிதறுற்று தோற்ற தேவர்களும் முனிவர்களும் உடனே என் சத்தியலோகத்திற்கு வந்து என்னை பலவாறு துதித்து வணங்கி தாங்கள் அடைந்த துன்பங்களை முழுவதுமாக கூறினர். அதை கேட்ட நான் புத்திரசோகத்தில் ஆழ்ந்தேன், மனம் கலங்கினேன், பெரும் சிந்தை என்னை ஆட்கொண்டது. உடனே நான் பக்தியோடு ஸ்ரீமன் நாராயணனை தியானித்தேன். அதனால் எனக்கு அவ்விடத்திற்கேற்ப ஓர் எண்ணம் உதித்தது. உடனே நான் தேவர்களோடும் முனிவர்களோடும் ஸ்ரீவைகுண்டம் சென்று ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி பலபடியாக துதித்து பின் என் துன்பத்தை கூறினேன். தேவதேவா, பாதையில் நின்ற வேள்வி நிறைவு பெறுமாறும், வேள்வியின் எஜமானனான தட்சன் திரும்பவும் உயிர் பெற்று எழவும், முனிவர்களும் தேவர்களும் அனைவரும் நலம் பெறவும் ஆவன செய்ய வேண்டுகிறேன். திருமகள் கேள்வனே, தேவதேவனே, தாங்கள் தேவர்களுக்கு நலனே விளைபவரும் செய்பவரும், தேவர்களும் முனிவர்களுமான நாங்கள் தங்களையே சரணமடைந்துள்ளோம். சிவ சிந்தனையிலேயே நித்தமும் நிற்கும் திருமகள் மணாளரான ஸ்ரீமன் நாராயணன் நான் கூறியதை கேட்டு பின்வருமாறு கூறலானார். ஏழ்மை என்பதையே அறியாதவர் அல்லவா அவர். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகிறார், தேவர்களே, திரள் படைத்தவன் ஏதாவது ஒரு தவறு செய்வானேயானாலும் அதற்கு எதிரடையாக வேறொருவன் தவறு செய்வானேயானால் அந்த தவறு அவனுக்கு நலனை தராது. பிரம்மதேவரே, தேவர்கள் அனைவரும் சிவ அபராதம் செய்தவர்கள். எனில் அவர்கள் வேள்வியில் சிவபெருமானுக்கான அவிர்வாகத்தை தரவில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் தூய்மை உள்ளத்தோடு சிவபெருமானது திருவடிகளை பற்றி கொண்டு அவரை மகிழ்வுறச் செய்யுங்கள். ஏனெனில் அவர் வெகு எளிதில் மகிழ்ச்சி கொள்பவர், அசுதோஷி. அவரிடம் மன்னிப்பு வேண்டுங்கள். அவர் கோபம் கொள்வாரே யாகில் அனைத்து உலகங்களும் ஒரு நொடியில் அழிந்துவிடும். அவர் கட்டளையால் என் திசை உலக பாலகர்களின் காலமும் வேள்விகளும் அதனால் பெறலாகும் பயன்களும் விரைவிலேயே நிறைவடைந்துவிடும். இப்பொழுதோ அவர் தன் மனைவியான சதீதேவியை பிரிந்துள்ளார். மேலும் தீயவனான தட்சன் தன் வசை சொற்களாகிய வானங்களால் முதலிலேயே அவரது இதயத்தை புண்படுத்தியிருக்கிறான். ஆகவே நீங்கள் அனைவரும் விரைவில் அவரிடம் சென்று உங்களது தவறுக்காக மன்னிக்க வேண்டுங்கள். பிரம்மதேவரே, அவரை அமைதி கொள்ளச் செய்ய இதுவொன்றுதான் சிறந்த உபாயம். அவ்வாறு செய்வதால் அவர் விரைவில் மகிழ்ச்சி கொள்வார் என்பதை நான் நன்கறிவேன். உள்ள உண்மையை கூறிவிட்டேன். பிரம்மதேவரே, நானும் உங்களோடு கையிலே வந்து சிவபெருமானிடம் மன்னிக்க வேண்டுகிறேன். என்னிடமும் தேவர்களிடமும் இவ்வாறு கூறிய ஸ்ரீஹரி தேவர்களோடு கையிலே செல்ல எண்ணி தேவர்கள் முனிவர்கள் பிரஜாபதிகள் ஆகிய அனைவரையுமே தன் திருமேனியாக கொண்டுள்ள பகவான் அவர்களையும் அழைத்துக் கொண்டு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து சிவபெருமான் வீற்றிருக்கும் உயர்ந்த மலையான கைலையங்கிரிக்குச் சென்றார். கைலை மலை சிவபெருமான் தானாக உகந்து வாழுமிடம் ஆகும். மனிதர்களில் இருந்து வேறுபட்ட கிண்ணரர்கள், அப்சரஸ் பண்டிர், யோகத்தில் சித்தி பெற்ற சான்றோர்கள் ஆகியவர்கள் அனைவரும் அவ்வுயர்ந்த மலையில் அவருக்கு சிறந்த பணிவிடை செய்து வருகிறார்கள். கைலையங்கிரிக்கு அருகில்தான் சிவபெருமானது சிறந்த நண்பரான குபேரனது அழகாபுரி பட்டினம் உள்ளது. அதையும் அதன் அருகில் பசுமையான பல்வகை மரங்கள் அடர்ந்து நறுமணம் வீசி விளங்கும் சௌகந்திகம் என்னும் வனப்பகுதியையும் கண்டனர் தேவர்கள். அவ்வனமோ தெய்வீகமானது. அவ்வனத்தில் எங்கும் நறுமணம் பரப்பும் சௌகந்திகம் என்னும் தாமரை மலர்கள் மலர்ந்து விளங்குகின்றன. அந்த அழகாபுரியின் வெளியே நந்தா அழகநந்தா எனும் இரு புண்ணிய நதிகள் பாய்ந்தோடுகின்றன. அவை தரிசித்த மாத்திரத்திலேயே பிராணிகளின் பாவங்கள் அனைத்தையும் நீக்கிவிடுபவை. யட்சர்களின் மன்னனான குபேரனது அழகாபுரியையும் சௌகந்திக வனத்தையும் கடந்து சென்ற தேவர்கள் சற்றே சிறிது தூரத்தில் சிவபெருமான் தபம் செய்யும் கல்லால மரத்தை கண்டனர். அதன் நிழல் நாற்புறமும் பரவியிருந்தது. அதன் உயரமோ 100 யோஜனை. அதன் கிளைகள் 75 யோஜனை தூரம் வரை பரவியிருந்தன. அம்மரத்தில் எந்த ஒரு பறவை கூடுகளும் இல்லை. கடும் கோடையிலும் கோடையின் கடுமை அங்கில்லை. புண்ணியம் செய்த சான்றோர்களே அதை தரிசிக்க முடியும். தூய்மை மிக்கது, புண்ணியமானது. அந்த கல்லால மரமே சிவபெருமான் யோகம் செய்யும் இடம். மிகவும் உத்தமமான அந்த புனிதமான மரத்தை யோகிகளும் வணங்குகின்றனர். முக்தி வழியை நாடுவோர் வந்து அடைக்கலம் புகும் யோகமயமான அக்கல்லால மரத்தின் அடியில் பகவான் சிவபெருமான் அமர்ந்திருப்பதை விஷ்ணுமுதலிய தேவர்கள் அனைவரும் கண்டனர். பெரும் சித்தி பெற்றவர்களும் சிவபக்தியிலேயே உரியவர்களுமான எனது குமாரர்களான சனகாதிகள் பெருமகிழ்ச்சியோடு அமைதியாக மறுக்க பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அமைதியே உருவெடுத்தார் போன்ற திருமேனி சிவபெருமானது குஹ்யர்களுக்கெல்லாம் குஹ்யர்களுக்கும் ராட்சதர்களுக்கும் தலைவனான குபேரன். சிவபெருமானது உற்ற நண்பன். தன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோடும் மற்ற தன் பணியாளர்களோடும் மிக்க கவனத்துடன் அவருக்கு சேவை புரிகிறான். சிவபெருமான் பெரும் தபசிகளும் கண்டு உகக்கும் அழகிய திருமேனி கொண்டு அங்கு விற்றிருக்கிறார். சிவபெருமான் பெருந்தபசிகளும் கண்டு உகக்கும் அழகிய திருமேனி கொண்டு அங்கு விற்றிருந்தார். உடலெங்கும் அழகுற திருநீற்று பூச்சு, அதுவே சிறந்த அழகு. தனது வாத்சல்யத்தால் அனைத்து உலகங்களுக்கும் உற்ற நண்பர் இவரே. நாரதா தருப்பை புல்லிலான ஆசனத்தில் அமர்ந்திருந்த அவர் சாதுக்கள் அனைவரும் கேட்கும்படி நீ கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் தத்துவஞான நெறியில் உனக்கு பதில் கூறி உபதேசம் செய்து கொண்டிருந்தார். இடது காலை வலது தொடையின் மேலிருத்தி இடது கையை இடந்து இடது முழந்தாள் முட்டியில் வைத்துக் கொண்டு மணிக்கட்டில் ருத்ராட்ச மாலையை தாங்கி அழகான தர்க்கமுத்திரை காட்டிக்கொண்டு விளங்குகிறார். ஆட்காட்டி விரலை கீழ் நோக்கி மடக்கி கட்டை விரலோடு சேர்த்து மற்ற மூன்று விரல்களையும் நேராக ஒன்று சேர்த்து வைத்துக் கொள்வதே தர்க்கமுத்திரை, அதாவது ஞானமுத்திரை என்பர். இவ்வாறு விளங்கும் சிவபரம்பொருளை தரிசித்த ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய அனைத்து தேவர்களும் இரு கைகூப்பி சிறந்தாழ்த்தி அவர் சரணங்களில் வீழ்ந்து வணங்கினர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் வந்ததைக் கண்ட சிவபெருமான் உடனே எழுந்து நின்று தலை தாழ்த்தி வணங்கினார். சான்றோர்கள் வந்து அடைக்கலம் பெருமிடம் சிவபெருமானது திருவடிகள் அன்றோ? இவ்வாறு ஸ்ரீமன் நாராயணன் முதலிய தேவர்கள் அனைவரும் வந்து வணங்கவே சிவபெருமானும் திரும்ப வணங்கியது. அகில உலகங்களுக்கும் நற்கதியருளும் ஸ்ரீமன் நாராயணன் கஷ்யப் பிரஜாபதியை வணங்குவது போல் இருந்தது. தேவர்கள் சித்தர்கள் அனைவரது அவர்களது கூட்டங்களின் தலைவர்கள் மற்றும் மகர்ஷிகள் ஆகிய அனைவரும் வணங்கும் சிவபெருமானிடம் தேவர்கள் வணங்க நிற்கும் சிவன் நாராயணன் மிகுந்த மரியாதையோடு பல பல பேசலானார். அத்தியாயம் 41 தேவர்கள் அனைவரும் மிகவும் வினயத்தோடு வணங்கிய சென்னியராய் சிவபெருமானை துதித்து கூறலுற்றனர். சிவபரம்பொருளே, தாங்களோ ஈடு இணையற்றவர், பரத்துக்கும் பரன், பரமேசன் எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்குபவர், உலகங்களே உங்களது திருமேனி. இப்படிப்பட்ட மகேசனான தங்களை வணங்குகிறோம். சிவன் நாராயணனே தங்களது ஆன்மாவின் சக்தி தத்துவம், அவரது இதயத்தில் விளங்குபவரும் நீங்களே. கரிய ரூபியானவர், பைரவராக காட்சியருளுபவர், சரணம் பற்றினோரிடம் அன்பு கொள்பவர், திரையம்பக மந்திரத்தினால் போற்றக்கூடிய மும்மூன்றானவர், உலகையே தன் திருவிளையாடலாக கொண்டு விளையாடுபவர், தாங்களோ காலனை காலால் உதைத்தவர், சோகம் என்பதும் தங்கள் திருவுருவன்தான். முக்குண ரூபியாக விளங்கும் நிர்குணராக விளங்குபவரும் தாங்களே. முக்குண ரூபியாக விளங்குபவரும் நிர்குணராக விளங்குபவரும் தாங்களே. சந்திரன் சூரியன் அக்னி மூவரும் தங்களது முக்கண்கள். அனைத்திற்குமான காரணப்பொருளும் தர்ம நெறிகளையே தன் சுரூபமாக கொண்டவரும் தாங்களே. தங்களை வணங்குகிறோம். தன் ஒளியால் அகில உலகங்களையும் ஒளிரச் செய்பவர் தாங்கள். தாங்களோ விகாரமற்றவர், எவரிடமும் வேறுபாடு கொள்ளாதவர், ஒளிமயமானவர், சிச்சுரூபரும் ஆனந்தமே வடிவானவரும் பரம்பொருளுமான பரமாத்மா. மகேசா, பிரம்மதேவர், ஸ்ரீமன் நாராயணன், இந்திரன், சந்திரன் முதலிய தேவர்கள் அனைவரும் மற்றும் முனிவர்களும் தங்களிடமிருந்தே தோன்றியவர்கள். தாங்களே தங்களது திருமேனியை, அதாவது சக்தி தத்துவத்தை 8 பாகங்களாக்கி அகில உலகங்களையும் தாங்கி போஷிப்பதால் தாங்கள் அஷ்டமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறீர்கள். அனைத்திற்கும் ஆதிகாரணராகிய சர்வேஸ்வரன் தாங்கள். தங்களிடம் கொண்ட பயத்தினால்தான் வாயு காற்று வீசுகிறது, அக்னி எரிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான், மிருத்யுவான யமன் நாற்றிசைகளிலும் ஓடுகிறான். இதை அப்படியே தைத்திரிய உபனிஷத்தோடு ஒப்பு நோக்கலாம் என்று உரையாசிரியர் கூறுகிறார். பீஷாத்மாத் பாத பவதே பீஷோ தேதி சூரியா பீஷா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சமயிதி. தைத்திரிய உபனிஷத்திலே வரக்கூடியது இந்த சிவமகாபுராணத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகத்திற்கு அப்படியே பொருத்தமாக அதை ஒப்பு நோக்குகிறார் உரையாசிரியர். அனைத்திற்கும் ஆதிகாரணராகிய சர்வேஸ்வரன் தாங்கள். தங்களிடம் கொண்ட பயத்தால் தான் வாயு அந்த காற்று வீசுகிறது, அக்னி எரிக்கிறான், சூரியன் பிரகாசிக்கிறான், மிருத்யுவான யமன் நாற்றிசைகளிலும் ஓடுகிறான். கருணைக்கடலே, மகேசா, பரமேசா, அமைதி கொள்ளுங்கள். நாங்கள் எங்களது சைதன்யத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை காத்திருடுங்கள், அருள் புரியுங்கள். இறைவா, ஏழைக்கு அருள்பவரே, நன்மையே செய்யக்கூடியவர் தாங்கள். இதுவரை பல பல இன்னல்களில் இருந்து எங்களை காத்தருடைய தாங்கள் இன்று எங்களை காப்பாற்றாமல் கைவிடலாமா? எபிரானே, கௌரிசா, க கருணை கொண்டு பாதியில் நின்ற இவ்வேள்வியை காத்து தட்ச பிரஜாபதியையும் பிழைக்கச் செய்ய வேண்டுகிறோம். பகன் தன் கண்களை பெறட்டும், எஜமானனான தட்சன் உயிர் பெறட்டும், பூஷாவின் பற்கள் முறைக்கட்டும், பிருகும ரிஷியும் போல் தன் தாடி மீசைகளை பெறட்டும். சங்கரா, ஆயுதங்களாலும் கற்களாலும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் கருணை காட்டுங்கள், அவர்களும் முழுமையாக நலம் அடையட்டும். இறைவா, வேள்வி நிறைவு பெற்றதும் அதில் மீதமுள்ளவை அனைத்தும் தங்களது பாகமே, பிறர் அதை தொடக்கூடாது. ருத்ரதேவனே, தங்களுக்கு அளிக்கும் வேள்வியின் மிஞ்சிய பாகத்தினாலேயே வேள்வி நிறைவு பெறட்டும், தங்களுக்கு பாகமளிக்காத வேள்வி நிறைவு பெறாமல் போகட்டும். இவ்வாறு கூறிவிட்டு ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மதேவன் மற்றும் உள்ள தேவர்கள் ஆகிய அனைவரும் தாங்கள் செய்த அபராதத்தை பொருட்டு அருளுமாறு வேண்டி இருகை கூப்பி தரையில் ஒரு தண்டம் போல் விழுந்து வணங்கினார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு நான், ஸ்ரீமன் நாராயணர், எண்டிசை பாலகர்கள், முனிவர்கள், நவ பிரஜாபதிகள் ஆகிய அனைவரும் ஒன்று கூடி இறைவனான சிவபெருமானை வேண்டவே கருணையே வடிவான அவர் மனம் மகிழ்ந்து தேவர்களுக்கு அபயமளித்து புன்னகை பூத்த முகத்துடன் கூறலானார். ஸ்ரீ மகாதேவர் கூறுகிறார், தேவ தேவர்களான ஸ்ரீமன் நாராயணரே, பிரம்மதேவரே, நான் கூறும் உண்மையை கவனமாக கேளுங்கள். நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்பவன். தக்ஷனது வேள்வியை நான் அழிக்கவில்லை. தக்ஷன் தானாகவே பிறரிடம் பகைமை பாராட்டுகிறான். பிறருக்கு நாம் செய்வதே நமக்கு அதுவாகவே பின்னர் வருகிறது. ஆகவே நாம் பிறருக்கு தீங்கு பயக்கும் செயலை என்றும் செய்யக்கூடாது. பிறருக்கு நாம் செய்வதே நமக்கு அதுவாகவே பின்னர் வருகிறது. ஆகவே நாம் பிறருக்கு தீங்கு பயக்கும் செயலை என்றும் செய்யக்கூடாது. பரம் த்வேஷ்டி பரேஷாம் யதாத்மனஸ்தத் பவிஷ்யதி பரேஷாம் க்லேதனம் கர்ம ந காரியம் தத் கதாச்சன. தட்சனுடைய தலை சாம்பலாகிவிட்டதால் ஆட்டின் தலையை அவன் உடலோடு உடலோடு சேர்த்து வையுங்கள். பகன் மித்திரனது கண்களால் தன் அவி உணவை காணட்டும். பற்களை இழந்த பூஷன் எஜமானது பற்களால் நன்கு அரைக்கப்பட்ட வேள்வி உணவை சாப்பிடட்டும். என்னை பகைத்த பிருகு ஆட்டின் தாடியை பெறட்டும். வேள்வியில் மீதமிருப்பவை என கழித்த தேவர்கள் வேள்வியில் மீதம் இருப்பதை என கழித்த தேவர்கள் அனைவரும் முன்போலவே உடலை பெறட்டும். அவர்கள் ஊனம் குணமாகட்டும். வேள்வி செய்த அத்வஜு முதலிய கையிழந்தவர்கள் அஸ்வினி குமாரர்கள் மற்றும் பூஷா ஆகியவர்களது கைகளினால் தங்கள் காரியங்களை செய்து கொள்ளட்டும். உங்களிடம் கொண்ட அன்பினால் இவற்றை கூறினேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமான் இவ்வாறு கூறிவிட்டு மௌனமானார். அவர் வேதநெறியையே கடைபிடிப்பவர், தேவாதி தேவன், அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே தலைவன். இவ்வாறு கூற கேட்ட ஸ்ரீமன் நாராயணன், நான் மற்றும் உள்ள தேவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு நன்றி கூறினோம். பின்பு ஸ்ரீமன் நாராயணர் மற்ற தேவர்களோடு என்னையும் அழைத்துக் கொண்டு சிவபெருமானுடன் மகிழ்ச்சியோடு கனகலம் என்ற இடத்தில் உள்ள தட்சணது வேள்விச்சாலைக்கு சென்றார். அப்பொழுதுதான் சிவபெருமான் வேள்விச்சாலையில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வீரபத்ரனால் நேர்ந்த இழப்பை கண்டார். ஸ்வாஹா, ஸ்வதா, பூஷா, துஷ்டி, திருதி, சரஸ்வதி மற்றும் ரிஷிகள், பித்திருக்கள், அக்னிக்கள், பல பல யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள் முதலியோர் அங்கு வீழ்ந்து கிடந்தனர். சிலரது உடல் சிதறி இருந்தன. சிலரது தடிமுடிகள், தலைமுடிகள் பிடுங்கப்பட்டிருந்தன. பலர் இறந்திருந்தனர். வேள்வியில் நேர்ந்துள்ள இந்த பரிதாப நிலையை கண்ட சிவபெருமான் புன்முறிவளித்தவாறே பலம் பொருந்திய தனது சிவகணங்களின் தலைவனான வீரபத்ரனை அழைத்து, பெருந்தோள் உடையவனே வீரபத்ரா, நீ என்ன காரியம் செய்தாய்? சிறிது நேரத்திலேயே தேவர்கள், ரிஷிகள் முதலியோருக்கு பெருந்தண்டனையை தந்துவிட்டாயே. தக்ஷனன்றோ இம்மாதிரியான துரோகத்திற்கு காரணம்? உயர்ந்ததான இந்த வேள்வியை தொடங்கியவனும் அவனே. அதனால் ஆய பயனையும் தண்டனையையும் அவன் அனுபவித்தாயிற்று. அவனை நீ இங்கே உடனே அழைத்து வா. சிவபெருமான் இவ்வாறு கூறவே வீரபத்ரன் வேகமாக சென்று தக்ஷனது தலையற்ற உடலை எடுத்து வந்து அவர் எதிரே போட்டான். தலையற்ற அவன் உடனை கண்ட இறைவன் உலகங்களுக்கெல்லாம் நலனே செய்பவர் ஆதலால் அருகில் நின்ற வீரபத்ரனிடம் தக்ஷனது தலை எங்கே என்று கேட்டார். வீரபத்ரனும் தான் தக்ஷனது தலையை வேள்வியில் இட்டதை கூறினான். சிவபெருமானும் தேவர்களிடம் முன்பு தான் கூறியவாறே செய்ய சொன்னார். அவர் கூறியவாறே நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பிருகுமுதிரைவர்களை உளப்படுத்தினோம். பின்பு சிவனது கட்டளைப்படி வேள்வி பசுவான ஆட்டின் தலையை கொய்து தக்ஷ பிரஜாபதியின் உடலோடு சேர்த்தோம். அவ்வாறு சேர்த்தவுடன் சிவபெருமானது திருக்கண்களின் அருட்பார்வையினால் தூங்கி எழுந்தவன் போல் தக்ஷன் எழுந்து நின்றான். எழுந்து நின்றதும் தன் எதிரில் விளங்கும் சிவபெருமானைக் கண்டு இதயத்தில் காதல் பொங்க அது அவனது அந்தக்கரணமான உள்ளத்தை தெளிவாக்கி மகிழ்ச்சி கொள்ளச் செய்தது. முன்பு இறைவனிடம் பகைமை கொண்டிருந்ததால் அவன் உள்ளம் மாசுபடிந்திருந்தது. இப்பொழுது சிவபெருமானை தரிசித்ததால் அவன் உள்ளம் சரத்காலத்தில் அதாவது மாரிக்காலத்தில் சந்திரன் போல நிர்மலம் ஆனது. அவன் மனம் சிவனை துதிக்க விரும்பியது. ஆனால் பச்சாதாபத்தினாலும் தன் மகளது இறப்பினாலும் அவன் மனம் கலக்கமடைந்திருந்தது. ஆகவே உடனே துதிக்க முடியவில்லை. ஆனால் சிறிது போதிலேயே மனவுறுதி பெற்ற தட்சன் வெட்கத்தினால் தலைகுனிந்து உலக நாயகரான சிவபெருமானை வணங்கி அவரது பெருமைகளை பலவாறாக துதித்து பாடி பின்பு வணங்கி முடிவில் குரலானான், இறைவனே, எனது குற்றத்தை மன்னித்தருள வேண்டும். முன்பு உங்களது உண்மை உணராத முழு மூடனாகவும் தீயவனாகவும் இருந்தேன். இப்பொழுது என்னை தண்டித்ததன் மூலம் எனக்கு பேரருள் புரிந்திருக்கிறீர்கள். தாங்கள் தேவர்க்கும் மூவர்க்கும் எட்டாத பரம்பொருள் என்பதை அறிந்தேன். வேதங்களாலேயே தாங்கள் அறியத்தக்கவர். சான்றோர்களுக்கு தாங்களே கற்பகத்தரு. தீயோரை தண்டிப்பவர். அடியார்கள் வேண்டுவதை வேண்டியவாறு அளிப்பவர். முதலில் ஆன்ம தத்துவங்களை அறிவுறுத்த வேண்டி வித்யை தவம் விரதம் ஆகியவற்றை கடைபிடித்து ஒழுகும் அந்தணர்களை உங்கள் முகத்திலிருந்து படைத்தீர்கள். இடையன் கையில் கோள் கொண்டு பசுக்கூட்டங்களை காத்து வருவது போல் அறநெறிமுறைகளை நன்கு ஒழுங்காக நடக்க அந்நெறிமுறைகளை தாங்கள்தானே காத்து வருகிறீர்கள். ஆகவே தாங்கள் அந்தணர்களை பல்வேறு துன்பங்களில் இருந்தும் காத்து வருகிறீர்கள். நான் கடுஞ்சொற்களாகிய வானங்களால் பரமேஸ்வரனான தங்களை மிகவும் புண்படச் செய்துவிட்டேன். இருந்தும் எனக்கு அருள் புரிய தாங்களே இங்கு எழுந்தருளியுள்ளீர்கள். என்னை போன்றே பரிதாபத்திற்குரிய இந்த தேவர்களிடமும் கருணை கொள்ளுங்கள். தாங்களோ அடியார்க்கு எளியவர், ஏழைகளுக்கு இறங்குபவர், அனைத்து செல்வங்களையும் கொண்டுள்ள சம்பு. தங்களை மகிழ்விக்க என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை. அறுவகை செல்வங்களையும் ஒருங்கே கொண்ட பரம்பொருள் தாங்கள். ஆகவே தங்களது பெருந்தன்மையினாலேயே என் மேல் இரக்கம் கொண்டு மகிழ வேண்டும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவற்றை குணமாக கொள்வது தங்கள் இயல்பு. அறுவகை செல்வங்களையும் ஒருங்கே கொண்ட பரம்பொருள் தாங்கள். ஆகவே தங்களது பெருந்தன்மையினாலேயே என் மேல் இரக்கம் கொண்டு மகிழ வேண்டும். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பு. அவற்றை குணமாக கொள்வது தங்கள் இயல்பு. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அனைத்து உலகங்களுக்கும் நன்மையே செய்திடும் மகேசனான பரம்பொருள் ஸ்ரீ சங்கரரை துதித்த தட்ச பிரதாபதி மன அடக்கம் கொண்டு மௌனமானான். பின்பு ஸ்ரீமன் நாராயணன் எருது கொடியோனான ஸ்ரீ சிவபெருமானை இருகை கூப்பி வணங்கி தழுதழுத்த குரலில் துதித்தார். இதன் பின், நான் தேவதேவனே, மகாதேவனே, கருணைக்கடலே, இறைவா, தாங்களோ சுதந்திரர், பரமபுருஷர், ஒப்பார்மிக்கார் இல்லாதவர், அழிவற்ற பரம்பொருள், பரமேஸ்வரா, தாங்கள் என் மகன் மேல் கருணை கொண்டு அவன் செய்த அவமரியாதையை கணிசிக்காமல் அவனது வேள்வியை நிறைவுறச் செய்யுங்கள். தேவதேவனே, தாங்கள் மனம் மகிழ்ந்து அனைத்து சாபங்களையும் நீக்க வேண்டும். தாங்களோ அறிவே வடிவானவர். செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர ஆற்ற எனக்கு ஊக்கமளித்தவர் தாங்கள்தானே. செய்யக்கூடாத மரச்செயல்களினின்றும் தடுத்து நிறுத்துபவரும் தாங்கள்தானே. பெருந்தவசியே, இவ்வாறு பரமனான சிவபெருமானை துதித்த நான் இரு கை கூப்பி தலைவணங்கி நின்றேன். பின்பு நல்லெண்ணமுடைய இந்திரன் முதலிய தேவர்களும் எண்டிசை பாலகர்களும் அன்றலர்ந்த தாமரை முகத்தனான பகவானை துதித்தனர். தேவர்கள், சித்தர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள் ஆகியோரும் மனம் மகிழ்ச்சியிற்று ஸ்ரீ சிவசங்கரனை துதித்தனர். இவர்களைத் தவிர உபதேவர்கள், நாகர்கள், வேள்விச்சாலை இருந்த அவையோர், அந்தணர்கள் ஆகிய எல்லோரும் மிகுந்த பக்தியோடு தனித்தனியே இறைவனை வணங்கி போற்றி துதித்தனர். இரண்டாவதான ருத்ர சம்ஹிதை, அதிலே இரண்டாவதான சதீகண்டம், அத்தியாயம் 43. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணு நான், தேவர்கள், ரிஷிகள் மற்றும் உள்ளவர் ஆகியோரது துதிகளை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் ரிஷிகளையும் தேவர்களையும் கருணையோடு நோக்கிய பின் என்னையும் ஸ்ரீமன் நாராயணனையும் சமாதானம் செய்துவிட்டு தட்சனை பார்த்து கூறலானார். மகாதேவன் கூறுகிறார், தட்ச பிரஜாபதியே, நான் சொல்வதைக் கேள். உன்னிடம் மிக்க மகிழ்ச்சி கொண்டுள்ளேன். நான் அனைவருக்கும் ஒப்பற்ற தலைவனும் சுதந்திரமானவனும். ஆயினும் என் அடியாருக்கு கீழ்ப்பட்டவன். பக்தனுக்கு அடியவன் நான். நான்கு விதமான புண்ணிய புருஷர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அந்நால்வகை பக்தர்களில் முன்னுக்கு முன் உள்ளவர்களை காட்டிலும் அடுத்தடுத்து வருபவர்களே உயர்ந்தவர்கள். அவர்களில் முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன். இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன். மூன்றாவவன் உலகியல் பொருட்களை பெறுவதிலேயே அவள் உடையவன். நான்காமவன் ஆன்ம அறிவான விஞ்ஞானம் பெற்றவன். முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் பாமரர்கள், சாதாரண பக்தர்கள். ஆனால் நான்காமவன் பெருமதிப்பு கொண்டவன். இந்நார்பரில் நான்காவதான ஞானியே எனக்கு மிகவும் உகந்தவன். அவன் எனது சொரூபனே ஆகும். அவனை விட வேறொருவன் அவ்வளவாக எனக்கு பிரியப்பட்டவன் அல்லன். இதுவே முற்றிலும் உண்மை. சதுர்விதா பஜந்தேமாம் ஜனா சுகிருதனசதா உத்தரோத்தரத சிரேஷ்டாஸ்தேஷாம் தக்ஷ பிரஜாபதே ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி செய்வ சதுர்த்தகா பூர்வேத்ரஸ்ச சமான்யாச்சதுர்த்தோ ஹி விசிஷ்யதே தத்ர ஞானி பிரியதரோ மமநூபம் ச சம்ஸ்மிருதஹ தத்ர ஞானி பிரியதரோ மமரூபம் ச ஸ்மிருதஹ தஸ்மாத் பிரியதரோ நான்யஹ சத்யம் சத்யம் வதாம்யஹம். நான்கு விதமான புண்ணிய புருஷர்கள் என்னை வழிபடுகிறார்கள். அந்நால்வகை பக்தர்களில் முன்னுக்கு முன் உள்ளவர்களை காட்டிலும் அடுத்தடுத்து வருபவர்களே உயர்ந்தவர்கள். அவர்களில் முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன் ஆர்த்தி, இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஆர்த்தன் அத ஆர்த்தோ, முதலாவவன் துன்பத்தில் துடிப்பவன் ஆர்த்தோ, இரண்டாவவன் இறை தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஜிக்ஞாசு, மூன்றாவவன் உலகியல் பொருட்களை பெறுவதிலேயே ஆவல் உடையவன் அர்த்தார்த்தி, நான்காவவன் ஆன்ம அறிவான விஞ்ஞானம் பெற்றவன் ஞானி. முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் அதாவது ஆர்த்த ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி இந்த மூன்று பேரும் முதல் மூன்று நிலைகளில் உள்ளவர்கள் பாமரர்கள், சாதாரண பக்தர்கள். ஆனால் நான்காமவன் அந்த ஞானி பெருமதிப்பு கொண்டவன். இந்நால்வரில் நான்காவதான ஞானியே எனக்கு மிகவும் உகந்தவன். அவன் எனது சொரூபனே ஆகும். அவனை விட வேறொருவன் அவ்வளவாக எனக்கு பிரியப்பட்டவன் அல்லன். இதுவே முற்றிலும் உண்மை. தட்சணே, நான் ஆன்மாவை அறிந்தவன். வேத வேதாங்கங்களை கசடற்கற்ற பண்டிதர்கள் ஆன்மீக அறிவு கொண்டு என்னை அறிகின்றனர். மந்த புத்தி கொண்டவர்கள் ஆன்மீக அறிவின்றி என்னை அடைய முயற்சிக்கிறார்கள். கர்ம மார்க்கத்திலேயே நிற்கும் அறிவிலிகள் ஆன்மீக அறிவினால் அல்லது வேதம் கற்றல், வேள்வி செய்தல், தானமளித்தல் மற்றும் தவத்தின் மூலம் என்னை என்றுமே அடைய இயலாது. கர்ம மார்க்கத்திலேயே நிற்கும் அறிவிலிகள் ஆன்மீக அறிவினால் அல்லது வேதம் கற்றல், வேள்வி செய்தல், தானம் அளித்தல் மற்றும் தவத்தின் மூலம் என்னை என்றுமே அடைய இயலாது. ஆகவே தட்சணே, நீ உனது ஆன்மீக அறிவு கொண்டு முதலில் என்னை நன்கு அறிந்து கொள். அதன்பின் இறைஞானத்தின் உதவி கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கர்மங்களை செய். பிரஜாபதியே, நீ உன் புத்தியை நிர்மலமாக்கிக் கொண்டு நான் கூறும் இந்த மற்றொரு சொல்லையும் கவனமாக கேள். அறம் நிலை நிற்கும் பொருட்டு இப்பொழுது எனது சகுண சுரூபத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன். இவ்வுலகிற்கு உயர்ந்த காரணபூதர்கள் நான் பிரம்மதேவர் மற்றும் ஸ்ரீமன் நாராயணனே. நானே அனைவரின் ஆன்மாவிற்கு தலைவன், அனைத்தையும் வேறுபாடின்றி காணும் சாட்சியும். எனது ஒளியாலேயே ஒளிர்பவன் நான், ஸ்வயன் பிரகாசன், வேறுபாடற்றவன், நிர்விசேஷன், ஒப்பற்றவன். முனிவரே, நான் எனது முக்குண மாயையை ஏற்றேன். உலகை படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களையும் இயற்ற வேண்டி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்னும் திருநாமங்களை கொண்டுள்ளேன். வேறுபாடற்ற, ஒப்பற்ற, அத்விதீயமான, தனித்த, தூய்மையான, பரபிரம்ம பரம்பொருளான என்னை பிரம்மதேவர், ருத்ரனான ஈஸ்வரன் மற்றும் உள்ள ஜீவராசிகள் என பல பல ரூபங்களில் உள்ளவனாக ஆன்மையானமற்ற அறிவிலிகள் காண்கின்றனர். எந்த மனிதனாவது தனது கை, கால்கள், தலை ஆகியனவற்றை இவை எனதல்ல, பிறருடையவை என்று எண்ணுவானா? இல்லை என்றோ? அதே போலத்தான் எனது அடியார்களும் அகில ஜீவராசிகளையும் என்னை விட்டு பிரிதாக நினைப்பதில்லை. அவ்வளவு ஜீவராசிகளிலும் ஆன்மாவாக நான் உறைவதை எனது அடியார்கள் உணர்ந்தவர்கள். தட்சணே, நான் பிரம்மதேவர், ஸ்ரீ விஷ்ணு ஆகிய மூவரும் உண்மை சுரூபத்தில் ஆன்மநோக்கில் ஒருவரே. அனைத்து ஜீவர்களாக விளங்குவதும் நாங்களே என்ற உண்மையை நன்கறிந்து மும்மூர்த்திகளான எங்களிடம் வேறுபாடு காணாது இருப்பவனே உண்மையான அமைதியை பெறுகிறான். எங்கள் மூவரில் வேறுபாடு காணும் மானிடப்பதர் சந்திரனும் நட்சத்திரங்களும் உள்ளவரை நரகத்திலேயே உளர்கிறான். சர்வ பூதாத்மனாமேக பாவானாம் யோ நபஷ்யதி த்ரிசுராணாம் விதாம் தக்ஷ ச சாந்தி மதிகச்சதி யக்கரோத்தி த்ரிதேவேஷு பேத புத்திம் நராதமஹா நரகேச வசேன்னூனம் யாவதாச்சந்திரதாரகம். தட்சணே, எவன் ஒருவன் விஷ்ணுவிடம் பக்தி கொண்டு என்னை நிந்திக்கிறானோ அல்லது என்னிடம் பக்தி கொண்டு விஷ்ணுவை நிந்திக்கிறானோ அவனுக்கு முன்பு நான் கூறிய அனைத்து சாபங்களும் நிச்சயம் உண்டு. அவனுக்கு என்றுமே உன்னை அறிவான தத்துவ ஞானம் பெறலாகாது. ஹரி பக்தோஹிமாம் நிந்தே ததா சைவோ பவேத்யதி தயோ சாபா பவேயுஸ்தே தத்துவ பிராப்தி பவேன்னஹி. பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவபெருமானது சொல் என்றுமே நன்மை அளிப்பது. சிவபெருமானது சொல் என்றுமே நன்மை அளிப்பது. அதை கேட்டு தேவர்கள் முனிவர்கள் ஆகிய அனைவரும் மிக்க மகிழ்ச்சி கொண்டனர். தட்சன் மகிழ்ச்சி பொங்க தன் குடும்பத்தோடு சிறந்த சிவபக்தனானான். சிவபெருமானே அகில உலக நாயகன் என்பதை அறிந்து தேவர்களும் சிவனடியார்கள் ஆனார்கள். யார் யார் எந்த ஒரு மனநிலையில் சிவனை துதிக்கிறார்களோ, யார் யார் எந்த ஒரு மனநிலையில் சிவனை துதித்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் அவர்களது துதிக்கேற்ப சிவபெருமான் மகிழ்ச்சியோடு வரமளித்தார். பின்பு சிவபெருமானது கட்டளைப்படி பரம சிவபக்தனான தட்சன் அவரது திருவருளால் தனது வேள்வியை நடத்தி முடித்தான். தேவர்களுக்கு வேள்வியில் அவிர்வாகம் தந்த தட்சன் சிவருக்கும் முழு அவிர்வாகத்தை தந்தான். அந்தணர்களுக்கு தானம் அளித்தான். இவ்வாறு தட்சன் சிவன் அருள் பெற்று உயிந்தான். இதுவரை சிவபெருமானது திருவிளையாடல் பற்றி கூறினேன். தட்ச பிரஜாபதியும் சிவபெருமானது அருளால் ரித்விக்குகளின் துணை கொண்டு வேள்வியை முறைப்படி முடித்தான். தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானது புகழை பாடிக்கொண்டு தங்கள் இருப்பிடம் சென்று சேர்ந்தனர். மற்றவர்களும் மகிழ்ச்சியோடு விடைபெற்று சென்றனர். நானும் ஸ்ரீமன் நாராயணனும் பரம மங்களங்களை அளிக்க வல்ல பரமசிவனது புகழை பாடிய வண்ணம் எங்கள் இருப்பிடம் போய் சேர்ந்தோம். சான்றோர்களது புகலிடமான சிவபரம்பொருளும் தட்சனது மரியாதையை ஏற்று தன் கணங்கள் சூழ மகிழ்ச்சியோடு தன் இருப்பிடமான கைலை சென்றார். அங்கு சென்றதும் தன் மனையாளான சதீதேவியின் நினைவு பெற அவளை பற்றி தன் முக்கிய கணங்களிடம் கூறினார். இவ்வாறு தட்சனின் பெண்ணான சதீதேவி வேள்வியில் தன் உடலை உகுத்து இமமானின் மனைவி மேனையின் திருவுதரத்தில் திரு அவதாரம் செய்தாள் என்பது உலகு அறிந்ததே. பின்பு கௌரியான சிவை கடுந்தவம் செய்து சிவனை பதியாக பெற்றாள். சிவபெருமானது இடது பாகத்தை பெற்ற பாகம்பிரியாள் பல பல திருவிளையாடல்கள் புரியலானாள். நாரதா, இதுவரை நான் கூறிய சதீதேவியின் திவ்யமான சரித்திரம் இகபர இன்பங்களை அளிக்க வல்லது. விரும்பியதை விரும்பியவாறு முடிக்க வல்லது. பாவங்களை களைவது, புண்ணியமானது, தூய்மையானது, ஸ்வர்க்கம் புகழ் ஆயுள் தரவல்லது. மகன் பேரன் என குலத்தை தழைக்க வைப்பது. அன்பனை, பக்தியோடு இதை கேட்பவனும் உலகினருக்கு கூறுபவனும் இந்நில உலகில் நற்செயல்களின் பயனை பெற்று பின் அவ்வுலக முக்தி இன்பத்தையும் பெறுவான். நாரதா, இதுவரை நான் கூறிய சதீதேவியின் திவ்யமான சரித்திரம் இக பர இன்பங்களை அளிக்க வல்லது. விரும்பியதை விரும்பியவாறு முடிக்க வல்லது. பாவங்களை களைவது, புண்ணியமானது, தூய்மையானது, ஸ்வர்க்கம் புகழ் ஆயுள் தரவல்லது. மகன் பேரன் என குலத்தை தழைக்க வைப்பது. அன்பனே, பக்தியோடு இதை கேட்பவனும் உலகினருக்கு கூறுபவனும் இந்நில உலகில் நற்செயல்களின் பயனை பெற்று பின் அவ்வுலக முக்தி இன்பத்தையும் பெறுவான். இத்துடன் ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவதான ருத்ர சம்ஹிதையின் இரண்டாவதான சதீகண்டம் நிறைவு பெறுகிறது. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய 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 ஓம்